கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. மூன்றாம் அத்தியாயம், கதை சொல்லு இன்பவல்லி. ஆற்றங்கரையை ஒட்டி அமைந்திருந்த நந்தவனம் கலகலப்பு மிகுந்து காணப்பட்டது. புள்ளினங்களின் குதுகல ஓசையோடு வேறு ஒளியும் சேர்ந்ததால் புது பொலிவு அங்கே மிளிர்ந்தது. புல்லும் பூண்டும் கொடியும் புதரும் அடர்ந்திருந்த நடைபாதைகள் செப்பனிடப்பட்டு நடப்பதற்கு ஏற்ற வகையில் செய்யப்பட்டிருந்தன. மழை பெய்து சிறிது நாட்கள் தாம் ஆகியிருந்தபடியால் மரம் கொடி செடிகளில் புது மெருகு தென்பட்டது. ஆற்றிலே நீர் இரு கரைகளையும் தொட்டு சென்று கொண்டிருந்தது. நந்தவனத்தில் நடுவே உள்ள செயற்கை வாவியில் தண்ணீர் தழும்பிக் கொண்டிருந்தது. காற்றிலே அசைந்தாடும் அல்லியும் தாமரையும் சுற்று சுவரின் மீது அமர்ந்திருந்த இன்பவள்ளியை பார்த்து சிரித்தன.
ஏன் சிரிக்கின்றீர்கள்? நீங்களும் என்னை பரிகாசம் செய்கின்றீர்களா
என்று கேட்டால் இன்பவள்ளி தடாகத்து தாமரையை பார்த்து, உன்னை பார்த்து நாங்கள் ஏன் சிரிக்கிறோம்? உன் கரங்களில் உள்ள சிவப்பு கல்லை பார்த்தோம். எங்கள் நிறத்தோடு அது போட்டி போட முயல்கிறது என்பதை நினைக்கும் போது சிரிப்பு வந்தது. சிரிக்கக் கூடாது என்றால் சொல்லிவிடு, நீயே இளைய பிராட்டியாரின் அபிமான வள்ளியாச்சே என்று கூறியது தாமரை.
ஆமாம் ஆமாம், இளைய பிராட்டியாரின் அன்புக்குரியவள் என்று எல்லோரும் நினைக்கின்றீர்களே தவிர, பிராட்டியார் என்னை பார்த்து பேசி எவ்வளவோ நாட்கள் ஆகின்றன. தன் கருணை நோக்கி என்னிடம் செலுத்தாவிடனும் என் இதய துடிப்பின் குறுக்கேயன்றோ அன்று வந்து நின்றுவிட்டார்கள்
என்று இன்பவள்ளி முணுமுணுத்துக் கொண்டாள். அது முணுமுணுப்பு மட்டுமன்று இதயத்தில் நீங்காத தாபமாகவும் ஆகிவிட்டது. அருண்மொழியின் பிறந்த நாள் விழாவன்று பூஜை மண்டபத்தில் அருண்மொழியின் வரவை எதிர்நோக்கி கூட்டத்தில் ஒருத்தியாக இன்பவள்ளி காத்திருந்தாள். அவள் உள்ளங்கையில் ரத்தின கல் திகழ்ந்தது. அதை ஒருமுறை காண்பதும் இளவரசர் வரும் வழியை நோக்குவதுமாக இருந்தாள். பூஜை மணி ஒலித்துக் கொண்டிருந்தது, அவள் செவிகளில் விழவில்லை. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று மதுரன் இனிய குரலில் இறைவன் திருப்பெயரை கூறி மலரெடுத்து அர்ச்சித்துக் கொண்டிருந்தது கூட அவள் செவிகளில் விழவில்லை. வானத்தை இளைய பிராட்டியார் அருகில் சென்று நின்று பேசிக் கொண்டிருந்ததை அவள் கண்கள் காணவில்லை. திருக்கோவலூரின் என்றும் மாழபாடியின் என்றும் கடம்பூரின் என்றும் கொடும்பாளூரின் என்றும் வந்திருந்த அரசு குல பெண்கள் செய்து கொண்டிருந்த விதவிதமான ஆடை ஆபரண அலங்காரங்களை அவள் கண்கள் காணவில்லை. அவர்கள் கூந்தலில் இருந்து எழுந்த நறுமணத்தை அவள் உணரவில்லை. அவள் எண்ணமில்லாம் ரத்தின வியாபாரியின் வருகையை நோக்கியிருந்தது. இல்லை இல்லை, இந்த வணிகரும் இளவரசரும் ஒருவரே என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதில் இருந்தது. அதோ இளவரசர் அருண்மொழி தேவர் வருகிறார். அவருக்கு முன்பே இளைய பிராட்டியார் வந்துவிட்டார். அவர் வானத்தியிடம் ஏதோ தெரிவிக்கவும் அதற்கு மாறாக வானத்தை ஏதோ கூறவும் குந்தவை அவள் கண்ணத்தை லேசாக தட்டியதும் அதோ அருண்மொழியை தொடர்ந்து பீடு நடையோடு வரும் வந்தியத்தேவனை குறித்துத்தான் இருக்க வேண்டும். முன்பு எல்லாம் வானத்திக்கு இவ்வளவு துணிவு இல்லை. சிறிது காலமாக அவள் இளைய பிராட்டியிடம் வேடிக்கையாக பேசும் அளவுக்கு நெஞ்சுறுதி பெற்று விட்டாள். அதனோடு உள்ளத்தில் புது தெம்பு வேறு சேர்ந்து விட்டது. கருவிலே திருவுடைய பெரும் பேச்சினை பெற்றிருக்கின்றாள். சங்கம் முழங்கி கனகனவென மணி ஒலித்தது. அகண்ட தீபாராதனை முடிவடைந்து தீபத்தின் ஒளியை எல்லோரும் கண்களிலும் ஒற்றிக்கொண்ட போது கூட இன்பவள்ளியின் கண்கள் அருண்மொழியை நோக்கிக் கொண்டிருந்தன. ஆம், அவரேதான், ரத்தின வணிகராய் வந்த சித்திர சேனரேதான். முல்லைத்தீவில் மோகன நிலவில் சந்தித்தோமே அவரேதான். புன்னை நிழலில் முன் பிறவியில் தொடர்புடையவரை போன்று பேசி மகிழ்ந்தோமே அவரேதான். இதோ அவர் அளித்த ரத்தின கல், அவரது வஜ்ரம் போன்ற கரங்களின் நிறத்தின் மறுபதிப்பு போன்று இந்த கல் என்னிடம் இருக்கிறது. அன்று கண்ட அந்த களையான முகம் இன்னும் பேரழகு பெற்று விளங்குகிறது. சோழ நாட்டு இளவரசரைத்தான் நாம் இதய பீடத்தில் அமர்த்தி கொண்டோமோ? எட்டா பெருந்தொலைவில் உள்ள நட்சத்திரத்தின் மீதா மனத்தை பறிகொடுத்தோம்? ஏன் அவநம்பிக்கை? ஏன் ஏமாற்ற உணர்வு? ஏன் தோல்வி மனப்பான்மை? ஏன் அவரை காதலித்தது தவறாக ஏன் இருக்க வேண்டும்? அரசகுமாரரை ஒரு சாதாரண பெண் விரும்ப கூடாதா? ரத்தின கல்லே, நீதான் சாட்சி. நல்ல வழியாக நீயாவது இப்போது என்னோடு இருக்கின்றாயே. உன்னை சாட்சி கழைத்து கூறி அவரிடம் பழைய சம்பவத்தை நினைவூட்டுவேன். என்னை கண்டவுடன் அவர் வியப்பால் திகைப்பார். அவருக்கு பழைய நினைவுகள் வராமல் போகுமா? குறவை கூத்து அவர் நினைவுக்கு வராமல் போகுமா? விரைவில் வருவேன் என்று உறுதி கூறி சென்றதாவது நினைவுக்கு வராமல் இருக்குமா? என்னை தெரிந்து கொண்டவுடன் அவர் மனநிலை எவ்வாறு இருக்கும்? பாவம், என்னை ஏமாற்றியதற்காக அவர் வருத்தம் அடையலாம். இன்பவழி நினைத்தது போல் நடக்கவில்லை. ஆராதனை முடிந்தது. செம்பியன் மாதேவியார் திருநீர் எடுத்து அங்கு குழுமி உள்ளோர் ஒவ்வொருவருக்கும் அளித்தவாறு இருந்தார். இன்பவழியை சுற்றி இப்போது அரச மகளிர் மயம். அவர்களை தள்ளி நெருக்கி அடித்துக் கொண்டு அவள் அருள்மொழியை நெருங்க வேண்டும். ரத்தின கல்லை அவள் கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். உள்ளங்கையில் வியர்வை அரும்பியது. அவள் உடல் முழுமையும் நடுக்கத்தோடு வியர்ந்து விட்டது. இன்னும் சிறிது தூரம்தான். அருண்மொழி வந்தியத்தேவனோடு பேசிக் கொண்டிருந்தார். இளைய பிராட்டியாரை அங்கு காணவில்லை. பணிப்பெண் ஒருத்தி வந்து அவளிடம் ஏதோ கூறவும் இளைய பிராட்டியார் பூசை மண்டபத்து வெளிவாயிலுக்கு விரைந்தார். அங்கு காஞ்சியில் நின்று வந்த தூதுவன் நின்றிருந்தார்.
இடைவிடாமல் வந்த பயண களைப்பு அவனிடம் குடிகொண்டிருந்தது. அவன் கரங்களில் செய்தி ஓலை ஒன்றிருந்தது. இளவரசரை காண வந்திருப்பதாக அவன் கூறினான். இளைய பிராட்டி உடனே அருண்மொழியை அணுகி அவரிடம் அவசரமாக வந்துள்ள தூதுவனை பற்றி தெரிவித்தாள். அருண்மொழியின் முகம் மாறியது. காஞ்சியில் இன்று செய்தி வருகின்றது என்றால் அது பழுவேட்டரையர் அனுப்பியதாகத்தான் இருக்க வேண்டும். 2 நாட்களாகவே இளவரசருக்கு காஞ்சியின் நினைவுதான். பார்த்திபேந்திரன் படை திரட்டி சுதந்திர பல்லவ நாடு அமைக்க முற்பட்டுள்ளதையும், பழுவேட்டரையர் யாருக்கும் தெரிவிக்காமல் வேளக்கார படைகளோடு விரைந்திருக்கும் செய்தியையும் கேள்வியுற்றதிலிருந்து அருண்மொழியால் ஒரு கணம் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை. போர் பல ஆண்டுகளுக்கு பிறகு சோழ நாட்டில் யுத்தம். யுத்தத்தின் முடிவு பற்றி கூற வேண்டாம். வெற்றி சோழர்கள் பக்கம்தான். வெற்றி பெருமையை பழுவேட்டரையர் அன்றோ அடைந்து விடுகிறார். பழுவேட்டரையரே முன்னின்று சென்றிருக்கும் போது குறுக்கிட்டு செல்லும் எவர் உதவியையும் அவர் விரும்ப மாட்டார். காஞ்சியில் என்ன ஆயிற்றோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது பழுவேட்டரையரிடமிருந்து செய்தி வந்திருக்கிறது என்றால் அருண்மொழி பூஜை மண்டபத்திலான் நின்று கொண்டிருப்பார். அருண்மொழி அங்கிருந்து விரைந்து சென்றார். வந்தியத்தேவன் இளவரசரை பின்தொடர்ந்தான். அவன் விழிகள் சற்றே குந்தவையை நோக்கி திரும்பின. என்ன செய்தி கொண்டு வந்தா இளவரசர் விரைந்து செல்கின்றாரே என்று கேட்பது போல் அந்த விழிக்கோணம் அமைந்திருந்தது. இளைய பிராட்டி வாயிற்படி வரையில் சென்றார். எப்பேற்பட்ட அவசர செய்தியாயிருந்தால் என்ன? ஒரு கணம் எனும் அந்த பொல்லாத வேளை இளவரசரை சந்திப்பது நின்று இன்பவள்ளியை தடுத்து விட்டதே. காலம் எனும் கொடியவன் அவளுக்கு எதிராக வேலை செய்கின்றானா? இன்பவள்ளி திக்பிரமை பிடித்தவள் போல் நின்றாள். அங்கு குழுமி இருந்தவர்களின் சிரிப்பு ஒளியும் வளையொலியும் மெல்ல குறைந்து வந்தன. அவள் எவ்வளவு நேரம் அங்கிருக்கும் பெருந்தூணை பிடித்துக் கொண்டு நின்றிருந்தாளோ, அங்கு எவருமே வரவில்லை. அகிலின் நறுமணம் கூட மெல்ல மெல்ல குறைந்து விட்டது. நடராஜ விக்கிரகத்தின் எதிரே ஏற்றப்பட்டிருந்த குத்து விளக்கு தூண்டுவாரின்றி சுடர்விட்டு எரிந்தது. விக்கிரகத்தின் கழுத்திலே தவழ்ந்த மாலை மெல்ல காற்றிலே அலைந்தது. மாலை அசைவதும் நடராஜரின் தூக்கிய திருவடியின் வனப்பு மிகுந்த தோற்றமும் இன்பவள்ளிக்கு புத்துணர்வூட்டின. விக்கிரகத்தின் காலடியில் குவிந்து கிடந்த மலர்களில் நின்று செண்பக மலர் ஒன்றை எடுத்து தலையில் அணிந்தாள். கையில் இருந்த ரத்தின கல்லை அங்கே வைத்தாள். அவள் இதய தாபத்தை அங்கிருக்கும் சூழ்நிலை சற்று தணிக்கும் போல் இருந்தது. ஆனந்த தாண்டவமிடம் கூத்தரசன் எதிரே ஆட வேண்டும் போல் அவளுக்கு தோன்றியது. காலிலே சதங்கை இல்லை, இதய தாபம் தணிவதற்கு சதங்கை வேண்டுமா? அவள் பாதங்கள் தரையில் தாளமிட்டன, கைகள் வளைந்தன, கண்கள் மூடிக்கொண்டன. இப்பொழுது அவள் அந்த அரண்மனையை மறந்தாள், அந்த பூஜை மண்டபத்தை மறந்தாள், சற்று முன்னர் அடைந்த ஏமாற்றத்தை மறந்தாள். அவள் ஆடும் ஆட்டத்தின் இலக்கணம் அவளுக்கு தெரியாது. ஆனால் அது 64 வித தாண்டவத்துள் ஒன்றாக திகழ்ந்தது. பம்பரம் போல் சுழன்றாள், மின்னல் கீற்றினை போல் மிளிர்ந்தாள், பட்டத்து யானை போல் அசைந்தாள். காலத்தின் கண்கள் எல்லாம் அந்த அற்புத ஆட்டத்தை காண விரைந்து விரைந்து வந்தன. கதிரவன் ஆகாய வீதியில் பரபரப்போடு இறங்கினார். நடனம் முடியவில்லை. அவள் கால்கள் துவண்டன, மூடிய கண்கள் இன்னும் இருண்டன. பம்பரம் போல் சுழன்ற அவள் வேகம் குறைந்த தள்ளாடி தவித்தாள், கீழே சாய்ந்தாள். அந்த போதில் பஞ்சவன் மாதேவியை தவிர வேறு யாரும் இல்லை. தன் மாளிகைக்கு செல்வதற்காக புறப்பட்ட அவள் இன்பவள்ளி நடனமாடுவதை கண்டு நின்றாள். ஆஹா, அற்புத நடனம் என்று அவள் உள்ள மகிழ்ந்தது. நாட்டியம் பிறராட கண்டிருக்கின்றாள். ஆனால் அந்த நடனங்கள் அவளுக்கு ஏனோ பிடிப்பது இல்லை. கையையும் காலையும் அங்கங்களையும் அசைக்கும் ஒருவித கேளிக்கை ஆட்டமாகவே அவை இருந்திருக்கின்றன. இப்போது தெய்வீக கலையை இன்பவள்ளியின் மூலம் கண்ட அவள் உள்ளத்தில் சொல்ல முடியா பரபரப்பு. அவள் அங்கு இன்பவள்ளியை காணவில்லை, இணையற்ற தேவலோக நடனமாதையே கண்டாள். கண்களுக்கு அவள் தோற்றம் தெரியா அளவுக்கு அவள் பரபரவென்று சுழன்றாடும் போது அவள் தலையும் சுழன்றது. இன்பவள்ளி கீழே சாய்ந்த போது ஒரு கணம் பஞ்சவர் மாதேவிக்கு தன்னிலை தெரியவில்லை. பிறகுதான் இந்த உலகத்துக்கு வந்தவளாய் அடடா என்று கூறி பரபரப்போடு அவள் விழுந்த இடத்திற்கு ஓடினாள். நடராஜர் பாதத்தில் வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து இன்பவள்ளியின் முகத்திலே தெளிக்க விரைந்தாள். அந்த பாத்திரத்தை எடுத்த போது அங்கே செவ்வொளி வீசும் கல்லொன்றை கண்டாள். நடனமாட தொடங்க முன்பு இன்பவள்ளி அந்த ரத்தின கல்லை நடராஜரின் பாதத்தில் வைத்திருந்தாள். அந்த அடையாள கல்லையும் கூத்தரசரின் குஞ்சித பாதத்தையும் மனத்திலே கொண்ட வண்ணம்தான் அவள் நடனமாட தொடங்கி இருக்கின்றாள். அழகுளி வீசும் அந்த அற்புத கல் பஞ்சவன் மாதேவியின் உள்ளத்தை கவர்ந்தது. அதற்குள் இன்பவள்ளியின் மூர்ச்சியை தெளிவிப்பது அவளுக்கு முதன்மையாக படவே தண்ணீரோடு விரைந்தாள். முகத்திலே குளிர்ந்த நீர்பட்டவுடன் இன்பவள்ளியின் புற இருள் மெல்ல நீங்கியது. திடீர் என வந்து சேர்ந்த தலைப்பாரம் குறைந்தது. கால்களில் புது உணர்வு ஏறியது. அவள் கண் விழித்தாள். தாம் எங்கிருக்கின்றோம் என்ற நினைவு அவளுக்கு உடனே தோன்றவில்லை. மண்டியிட்டு அமர்ந்து இன்பவள்ளியின் முகத்தையே வேதனையோடு பார்க்கும் பஞ்சவன் மாதேவி அவள் கண்களில் பட்டாள். மயக்கமுற்று விழுந்து விட்டோம் என்ற உணர்வே அவளுக்கு இல்லை. அவள் ஆடிக்கொண்டிருந்த போது அவள் உள்ளம் காஞ்சியில் சஞ்சரித்தது. மாமல்லபுரத்தில் நடனமாடியது. முழுமதி தவழும் வேளையில் கடற்கரையில் ஆடிய அற்புத நடனத்தின் மீது சென்றது. அங்கிருந்து முல்லைத்தீவிற்கு சென்றது. அவள் உள்ளம் கவர்ந்த சித்திர சேனரிடம் சென்றது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.